அன்பிற்கினிய நெஞ்சங்களே, மணவை .com வழங்கும் ஞாயிறு சிறப்பு திருவழிபாடு. பாஸ்கா காலம் 6 ஞாயிறு.
அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, எண்ணிலடங்காத நன்மைகளை நம் வாழ்வில் செய்து கொண்டிருக்கின்ற நம் தேவாதி தேவனை போற்றி புகழ்ந்து பாடுவோம்.
தேவகுமாரா கேட்கிறதா,
வாசகம் திருத்தூதர் பணிகள் நூலிலிருந்து வாசகம் அதிகாரம் 8 வசனங்கள் 5-8 மற்றும் 14-17 வரை. அந்நாட்களில் பிலிப்பு சமாரியா நகர் சென்று அங்குள்ள மக்களுக்கு மெசியாவை பற்றி அறிவித்தார். பிலிப்பு சொன்னவற்றை கேட்டும் அவர் செய்த அரும் அடையாளங்களைக் கண்டும் வந்த திரளான மக்கள் ஒரு மனதோடு அவருக்கு செவிசாய்த்தனர். ஏனெனில் பலரை பிடித்திருந்த தீய ஆவிகள் அவரிடமிருந்து உரத்த குரலுடன் கூச்சலிட்டு கொண்டே வெளியேறின. முடக்குவாதமுற்றோர், கால் ஊனமுற்றோர் பலரும் குணம் பெற்றனர். இதனால் அந்நகரில் பெரும் மகிழ்ச்சி உண்டாயிற்று. சமாரியர் கடவுளின் வார்த்தையை ஏற்றுக்கொண்டனர் என்பதே எருசலேமில் உள்ள திருத்தூதர்கள் கேள்விப்பட்டு பேதுருவையும் யோவானையும் அவர்களிடம் அனுப்பி வைத்தார்கள். அவர்கள் சென்று சமாரியர் தூய ஆவியால் ஆட்கொள்ளப்படுமாறு இறைவனிடம் வேண்டினார்கள். ஏனெனில் அதுவரை அவர்களுள் யாருக்கும் தூய ஆவி அருளப்படவில்லை. ஆண்டவராகிய இயேசுவின் பெயரால் அவர்கள் திருமுழுக்கு மட்டுமே பெற்றிருந்தார்கள். பின்பு பேதுருவும் யோவானும் தங்கள் கைகளை அவர்கள் மீது வைக்கவே அவர்கள் தூய ஆவியை பெற்றார்கள். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவா, உமக்கு நன்றி.
திருப்பாடல் 66.
அனைத்துலகோரே கடவுளை போற்றி ஆர்ப்பரியுங்கள் ஆர்ப்பரியுங்கள். அனைத்துலகோரே கடவுளை போற்றி ஆர்ப்பரியுங்கள் ஆர்ப்பரியுங்கள்.
வாசகம் தூய பேதுரு எழுதிய முதல் திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 3 வசனங்கள் 15-18 வரை. அன்பிற்குரியவர்களே, உங்கள் உள்ளத்தில் கிறிஸ்துவை ஆண்டவராக கொண்டு அவரை தூயவரென போற்றுங்கள். நீங்கள் எதிர்நோக்கி இருப்பதை குறித்து யாராவது விளக்கம் கேட்டால் விடையளிக்க நீங்கள் எப்பொழுதும் ஆயத்தமாயிருங்கள். ஆனால் பணிவோடும் மரியாதையோடும் விடையளியுங்கள். உங்கள் மனசான்றும் குற்றமற்றதாயிருக்கட்டும். அப்பொழுது உங்கள் கிறிஸ்தவ நன்னடத்தையை பழிக்கிறவர்கள் உங்களை இழிவாக பேசியதை குறித்து வெட்கப்படுவார்கள். ஏனெனில் தீமை செய்து துன்புறுவதை விட கடவுளுக்கு திருவுளமானால் நன்மை செய்து துன்புறுவதே மேல். கிறிஸ்துவும் உங்கள் பாவங்களின் பொருட்டு ஒரே முறையாக இறந்தார். அவர் உங்களை கடவுளிடம் கொண்டு சேர்க்கவே இறந்தார். நீதியுள்ளவராகிய அவர் நீதியற்றவர்களுக்காக இறந்தார். மனித இயல்போடு இருந்த அவர் இறந்தார், எனினும் ஆவிக்குரிய இயல்பு உடையவராய் உயிர் பெற்றெழுந்தார். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவா, உமக்கு நன்றி.
Ooh.
நற்செய்தி வாசகம். புனித யோவான் எழுதிய நற்செய்தி, அதிகாரம் 14, வசனங்கள் 15-21 வரை. அக்காலத்தில் இயேசு தம் சீடரை நோக்கி கூறியது, நீங்கள் என் மீது அன்பு கொண்டிருந்தால் என் கட்டளைகளை கடைபிடிப்பீர்கள். உங்களோடு என்றும் இருக்கும்படி மற்றொரு துணையாளரை உங்களுக்கு தருமாறு நான் தந்தையிடம் கேட்பேன். தந்தை அவரை உங்களுக்கு அருள்வார். அவரே உண்மையை வெளிப்படுத்தும் தூய ஆவியார். உலகம் அவரை ஏற்றுக்கொள்ள இயலாது, ஏனெனில் அது அவரை காண்பதுமில்லை அறிவதுமில்லை. நீங்கள் அவரை அறிந்திருக்கிறீர்கள், ஏனெனில் அவர் உங்களோடு தங்கியிருக்கிறார், உங்களுக்குள்ளும் இருக்கிறார். நான் உங்களை திக்கற்றவர்களாக விடமாட்டேன், உங்களிடம் திரும்பி வருவேன். இன்னும் சிறிது காலத்தில் உலகம் என்னை காணாது, ஆனால் நீங்கள் என்னை காண்பீர்கள். ஏனெனில் நான் வாழ்கிறேன், நீங்களும் வாழ்வீர்கள். நான் தந்தையுள்ளும் நீங்கள் என்னுள்ளும் நான் உங்களுள்ளும் இருப்பதை அந்நாளில் நீங்கள் அறிந்து கொள்வீர்கள். என் கட்டளைகளை ஏற்று கடைபிடிப்பவர் என் மீது அன்பு கொண்டுள்ளார். என் மீது அன்பு கொள்பவர் மீது தந்தையும் அன்பு கொள்வார். நானும் அவர் மீது அன்பு கொண்டு அவருக்கு என்னை வெளிப்படுத்துவேன். இது கிறிஸ்துவின் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ்.
அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, இன்று பாஸ்கா காலத்தின் 6 ஞாயிறை நாம் கொண்டாடுகின்றோம். மகா அலெக்சாண்டரின் அரண்மனையில் மிகவும் புகழ்பெற்ற ஓவியர் ஒருவர் இருந்தார். அவருக்கு அலெக்சாண்டர் மீது அளவில்லாத அன்பு. ஓவியர் பல ஆண்டுகள் இடைவிடாது முயற்சி செய்து அலெக்சாண்டரின் உருவத்தை அழகிய ஓவியமாக வரைந்தார். அவரின் நெற்றியில் ஒரு பெரிய தழும்பு இருந்தது. அது படத்தின் அழகை சற்று குறைப்பது போல இருந்தது. எனவே ஓவியர் மீண்டும் இரவு பகலாக பாடுபட்டு அந்த தழும்பு தெரியாமல் அலெக்சாண்டர் நெற்றியில் கை வைத்து ஆழ்ந்து சிந்திப்பது போல ஒரு அழகான படத்தை வரைந்து முடித்தார். அலெக்சாண்டர் அந்த படத்தை பார்த்து மிகவும் மகிழ்ந்து, ஓவியரே, என் நெற்றியில் இருந்த வீர தழும்பு எங்கே என்றார். அதற்கு ஓவியர் பணிவோடு, அதை என் அன்பு மூடிவிட்டது என்று பதில் சொன்னார். உண்மை அன்பு என்பது தன்னையே முழுவதும் வெளிப்படுத்துவதாகும். எனக்கு அன்பு காட்டுகிறவன் மேல் என் தந்தையும் அன்பு கூறுவார், நானும் அவன் மேல் அன்பு கூர்ந்து அவனுக்கு என்னை வெளிப்படுத்துவேன் என்று தூய யோவான் நற்செய்தி வழியாக இறைமகன் இயேசு நமக்கு அறிவிக்கிறார். இந்த இறை வார்த்தைகள் அறிவுறுத்துவதைப் போல நாம் ஆவியால் இயக்கப்பட்டாலும் அன்பினால் உந்தப்பட்டாலும் கடவுளின் கட்டளைகளை கடைப்பிடித்தால்தான் தூயாவியை நாம் பெற்றுக்கொண்டு கடவுளின் பிள்ளைகளாவோம். நாம் அன்புமயமான கிறிஸ்துவ வாழ்வு வாழ வேண்டும். ஏனெனில் கிறிஸ்து கடவுள் அன்பின் அவதாரம். அன்பே கடவுள் தம் ஒரே பேரான மகனின் வழியாக நாம் வாழ்வு பெறும் பொருட்டு கடவுள் அவரை உலகிற்கு அனுப்பினார். அன்பு இறைவனிடமிருந்து வருகிறது. பரிசுத்தாவியே அந்த அன்பு. அன்பு செய்பவன் எவனும் இறைவனிடமிருந்து பிறந்துள்ளான். அவரே நம்மை அன்பு செய்து நமது பாவங்களுக்கு பரிகாரமாக தம் மகனை அனுப்பியதால்தான் அன்பின் தன்மை விளங்குகிறது. தீமை செய்து துன்புறுவதை விட இறைவனுக்கு திருவுளமானால் நன்மை செய்து துன்புறுவதே மேல் என்கிறது இந்த 2 வாசகம். துன்பத்தில் துணையாக இருப்பவன் நண்பன். வாழ்க்கை முழுவதும் உதவியாக இருப்பவள் மனைவி. இம்மையிலும் மறுமையிலும் நமக்கு துணையாக இருப்பது இறைவன் மட்டுமே. நாம் அவரோடு இணைந்திருக்க வேண்டுமானால் அவர் மேல் நாம் அளவற்ற அன்பு கொள்ள வேண்டும். அவரது அன்பில் நிலைக்க வேண்டுமானால் அவரது கட்டளைகளை நாம் கடைபிடிக்க வேண்டும். அவர் மேல் நம்பிக்கை கொண்டால் நம்மை திக்கற்றவர்களாக அலைய விடமாட்டார். இம்மையிலும் மறுமையிலும் இறைவன் நமக்கு இணை பிரியாத நண்பராகவே இருப்பார். குழந்தைகள் மருத்துவமனையின் நுழைவாயிலில் அன்பு செய் அன்பை பெறுவாய் என்று எழுதியிருந்தது. அதன் விளக்கம் என்ன என்று ஒருவர் மருத்துவரிடம் கேட்டபோது அவர், எங்கள் மருத்துவமனையில் முதல் சிகிச்சையே அன்பின் சிகிச்சைதான் என்றார். காரணம், இங்கு எல்லா வசதிகளிலிருந்தும் சில ஆண்டுகளுக்கு முன் பல குழந்தைகள் சிகிச்சை பலனின்றி இறந்து கொண்டே இருந்தார்கள். மருந்து கொடுத்தும் பயனில்லை. அதனால்தான் அன்றே முடிவெடுத்தோம், இங்கு வரும் நோயாளிகளுக்கு முதலில் கொடுப்பது அன்பான வார்த்தைகள், பணிவான பாசமான கனிவான சிகிச்சைதான். அன்பின் சிகிச்சையால் பாதி குணமடைவர், மீதி பாதிதான் மருந்து குணமாக்குகிறது என்றார். எனவே இங்கு அன்பு ஊட்டப்படுகிறது, அதனால் சாவை முற்றிலும் தடுக்க முடிகிறது. இயேசுவையும் அவரின் அன்பையும் அறியாத சமாரியர்களுக்கு மெசியாவை அறிவித்தது போல நாமும் இயேசுவை அறியாமல் அவரின் அன்பை உணராமல் அவரை விட்டு தூரமாய் இருப்பவர்களை இனம் கண்டுகொண்டு அவர்களை அன்பு பாதையில் அழைத்து வர முன் வருவோம். இறையன்பிலும் பிறரன்பிலும் நிலைத்து நின்று இயேசுவின் சீடர்களாக இருந்து அவரின் அன்பு கட்டளைகளை நமது உறவுகளில் நிறைவு செய்வோம். அன்பின் மனநிலையோடு நாம் இறைவனை தேடி ஒரு அடி எடுத்து வைத்தால் இறைவன் நம்மை நோக்கி 10 அடி எடுத்து வைப்பார். அன்பு இல்லாமல் அரண்மனை வாசலை அலங்கரிப்பதை விட அன்போடும் பாசத்தோடும் குடிசையின் வாசலில் கோலம் போடுவதே மேல்.
நாள்தோறும் எங்களை வழி நடத்தும் இறைவா, தினமும் உம் சிறகுகளின் நிழலில் எங்களை காத்து வருகின்றதற்காக எங்கள் நன்றியை செலுத்துகின்றோம். மாபெரும் அற்புதங்களை நீர் எங்கள் வாழ்வில் செய்ய போகிறதற்காய் உமக்கு நன்றி சொல்கின்றோம். மக்களின் இருள் போக்கும் தூய தேவனே, இத்தரணியில் வாழ்கின்ற ஒவ்வொரு பிள்ளையையும் கண்ணோக்கி பாரும். அமைதி தேடி, ஆறுதல் தேடி, உம் கருணை உள்ளம் நாடி வரும் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்தருளும் எங்கள் அன்பின் இறைவா. இந்த தரணியில் உடைந்த உள்ளங்களுக்கு உவகையூட்டும் எங்கள் அருள் வாழ்வுக்கும் பொருள் வாழ்வுக்கும் தேவையான வரங்களை நிரம்ப தந்தருளும் எங்கள் ஒவ்வொருவருடைய உள்ளத்திலும் இல்லத்திலும் நிலையான அமைதி நிலவச் செய்யும். எந்த ஒரு வேதனையிலும் சோதனையிலும் எங்களுக்கு மனதிடத்தை தந்து இவைகளிலிருந்து எங்களுக்கு விடுதலை அளிப்பீராக. வரங்கள் பொழிகின்ற வல்லவரே, எங்கள் தொழிலில், படிப்பில், வேலையில் மாபெரும் அற்புதங்களை காண செய்வீராக. எங்கள் அன்றாட தேவைகளை எங்களுக்கு அளித்தருளும். உமது பாதுகாப்பிலும் கருணையிலும் அன்பிலும் எங்களை என்றென்றைக்கும் வழிநடத்துவீராக. ஆமீன்.
குணப்படுத்த முடியாத தகப்பன், உம்முடைய திரு ரத்தம் எங்களை குணப்படுத்தும் என்று நாங்கள் விசுவாசிக்கின்றோம். உங்களுடைய ஒரே ஒரு பார்வை எங்களுக்கு விடுதலை கொடுக்கும் என்று விசுவாசிக்கின்றோம். இறங்கும் ஐயா அப்பா, உங்களுடைய இறக்க பார்வை ஒவ்வொரு பிள்ளைகள் மீதும் விழுவதாக. இந்த பயங்கரமான நோயில் இருந்து எங்களையும் எங்கள் குடும்பத்தையும், நாங்கள் வாழுகின்ற தேசத்தையும், நாங்கள் வாழுகின்ற இந்த உலகத்தையும் இயேசுவே காப்பாற்றுவீராக. நன்றி ஆண்டவரே. அம்மா, இந்த கொரோனா கொள்ளை நோயின் தாக்கத்தினால் மரித்து போன சகல ஆன்மாக்களுக்காகவும் நாங்கள் உங்களிடம் வருகின்றோம் அப்பா. அனைத்து ஆன்மாக்களையும் உங்கள் நித்திய ஒளியிலே சேர்த்து அணைத்துக் கொள்ளுங்கள். நித்திய விளைப்பாற்றி அவர்களுக்கு கொடுத்தருளும் சுவாமி. நித்திய பிரகாசம் அவர்களுக்கு பிரகாசிக்க கடவது.
நெஞ்சங்களே, இந்நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கும் உங்களையும் மற்ற அனைவரையும் இறைவன் ஆசீர்வதிக்க இப்போது தலை வணங்கி மன்றாடுவோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்களை பாதுகாக்க உங்கள் நடுவிலும், உங்களை காப்பாற்ற உங்களுக்குள்ளும், உங்களுக்கு வழிகாட்ட உங்களுக்கு முன்னும், உங்களுக்கு காவலாயிருக்க உங்களுக்கு பின்னும், உங்களை ஆசீர்வதிக்க உங்கள் மேலும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன், பிதா, சுதன், தூய ஆவி உங்களை என்றும் ஆசீர்வதித்து வழி நடத்துவாராக. ஆமென். அன்பு நெஞ்சங்களே, நீங்கள் இதுவரை கேட்டது www.manave.com வழங்கிய ஞாயிறு சிறப்பு வழிபாடு. தொடர்ந்து ஒவ்வொரு வாரமும் தவறாமல் கேளுங்கள். இந்நிகழ்ச்சி பற்றிய உங்கள் விமர்சனங்கள், கருத்துக்கள், ஆலோசனைகளை www.manave.com க்கு மின்னஞ்சல் மூலம் எழுதுங்கள். நன்றி. அன்புடன், ஃபாதர் டென்னிஸ் வாய்ஸ்.